Welcome again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
Today our study through the Bible takes us to the second book of Kings.
வேதாகமம் முழுவதும் என்ற இந்த வேத பாடத்திலே இன்றைக்கு நாம் இரண்டு ராஜாக்களை படிக்க போகிறோம்.
We are studying the books of the Bible, not every verse.
நாம் இந்த வேதத்திலே இருக்கக்கூடிய புத்தகங்களை தான் நாம் படிக்கிறோம். ஒழிய ஒவ்வொரு வசன வசனமாக நாம் படிக்கவில்லை.
To try and understand what message each book has for us today.
ஒவ்வொரு புத்தகத்திலேயும் நமக்கென்று என்ன செய்தியை இன்றைக்கு அது வைத்திருக்கிறது என்பதை பார்க்க முடியாது. நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
In the second book of Kings,
இரண்டு ராஜாக்கள் புத்தகத்திலே
the first half of it deals with the ministry of Elisha.
முதல் பாதி பகுதி எலிசாவினுடைய ஊழியத்தை குறித்து விவரிக்கப்பட்டிருக்கிறது.
And then there's a description of all the kings of Israel and of Judah and their reign.
அதற்கு பிறகு இஸ்ரவேல் யூதா ராஜாக்களை குறித்தும் அவருடைய அரசாட்சியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது.
And halfway through you come to the time when Israel is taken captive.
அதன் பாதியிலே வரும்பொழுது இஸ்ரவேல் சிறைபிடிக்கப்படுகிறது.
By Assyria.
அசீரியாவின் மூலமாய்.
And then towards the end of the book
அந்த புத்தகத்தின் கடைசி பகுதியில்
the time when Judah is taken captive by Babylon.
அந்த புத்தகத்தின் கடைசி பகுதியிலே வரும்பொழுது யூதா பாபிலோனியரால் சிறைபிடிக்கப்படுகிறது.
So as we look at second book of Kings, we see the closing days of Elijah. First of all,
முதலாவதாக எலியாவினுடைய கடைசி நாட்களை நாம் இந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலே வாசிக்கிறோம்.
We read of a time when the king sent, chapter 1 verse 9, soldiers to capture Elijah.
எலியாவை பிடிக்கும்படியாக அங்கே அந்த ராஜா போர்ச்சவர்களை அனுப்புகிறான்.
Because Elijah sent a strong message of judgment to the king.
அந்த ராஜாவுக்கு ஒரு கடுமையான நியாய தீர்ப்பின் செய்தியை எலியா அனுப்பினது நிமித்தமாய் நீ மரிப்பாய் என்று சொன்னது நிமித்தமாய்
and Elijah said to these soldiers, if I am a man of God, let fire come down and consume all of you.
நான் தேவனுடைய மனிதனாய் இருந்தேனானால் வானத்திலிருந்து அக்னி வந்து உங்கள் அனைவரையும் பட்சித்து போடட்டும் என்று சொன்னான்.
And it happened.
அது அப்படியே நடந்தது.
The king sent another 50 soldiers.
இன்னும் ஒரு 50 போர்ச்சவர்களை அந்த ராஜா அனுப்புகிறான். அக்னியானது அவர்களையும் பட்சித்து போட்டது.
And they sent a third set of soldiers.
பிறகு இன்னுமாய் மூன்றாவது முறை ஒரு சில சேவகர்களை அனுப்புகிறான்.
That man begged for mercy.
அந்த மனிதன் இரக்கத்துக்காக கெஞ்சுகிறான்.
And he was saved.
அவன் பரிச்சிக்கப்படுகிறான்.
The only significance of this passage is this.
இந்த பகுதியினுடைய முக்கியத்துவம் இதுதான்.
It was in the same place of Samaria that you read in Luke chapter 9 that when Jesus went there the Samaritans would not receive him.
அதே சமாரியாவிலே தான் இயேசு போகும்பொழுது இயேசுவை அந்த சமாரியார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
And we read there in Luke 9 that James and John said, let us call down fire like Elijah did.
லூக்கா 9 அதிகாரத்திலே யோவானும் யாக்கோபும் அங்கே எலியா வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்தது போல நாமும் அக்னியை வரவழைப்போம் என்று சொல்கிறார்கள்.
Burn up these people who won't accept Jesus.
இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இந்த ஜனங்களை அக்னி பட்சித்து போடட்டும் என்று சொல்கிறார்கள்.
Jesus rebuked them.
இயேசு அவர்களை கடிந்து கொண்டார்.
He said, you don't know what spirit you're on.
நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்களா இருக்கிறீர்கள் என்பதை அறியாமல்
இருக்கிறீர்கள்.
அது பழைய உடன்படிக்கையின் ஆவி.
In the new covenant we don't do such things.
புது உடன்படிக்கையில் அப்படி நாம் செய்வதில்லை.
We don't ask God to consume our enemies.
நம்முடைய சத்துருக்களை பட்சித்து போடும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்பதில்லை.
We pray God will convert them.
தேவன் அவளை மனந்திரும்ப செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
Not consume them but convert them.
அவளை பட்சிப்பதற்கல்ல அவளை ரட்சிப்பதற்கு வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
Because he said the Son of Man didn't come to destroy men's lives but to save them.
மனுஷகுமாரன் மனிதர்களை அழிப்பதற்கல்ல அவளை ரட்சிப்பதற்கே வந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
That's the difference between Elijah and Jesus.
எலியாவுக்கும் இயேசுவுக்கும் இதுதான் வித்தியாசம்.
Old covenant ministry and new covenant ministry.
பழைய உடன்படிக்கை ஊழியத்திற்கும் புது உடன்படிக்கை ஊழியத்திற்கும் இதுதான் வித்தியாசம்.
You are insulted as a servant of God in the old covenant.
பழைய உடன்படிக்கையிலே தேவனுடைய மனிதனாக இருக்கிற உனக்கு நிந்தனை ஏற்படுமானால்
like Moses was insulted by Miriam, she got leprosy.
மீரியாம் மோசேயை நிந்தித்த பொழுது அவளுக்கு குஷ்டரோகம் வந்தது.
These people tried to capture Elijah, they got burnt up.
இங்கே எலியாவை பிடிக்க முடியாய் போகிறார்கள், அவர்கள் எல்லாரும் எரிந்து போனார்கள்.
Later on we read in chapter 2 how some young men made fun of Elisha and bears came and ate them up.
எலிசாவை ஒரு சில சிறுவர்கள் அங்கே கிண்டல் செய்தார்கள், கரடி வந்து அவர்களை கடித்து விட்டது.
New covenant is nothing like that.
புதிய ஏற்பாட்டில் அப்படி எல்லாம் ஒன்றுமில்லை.
People who whipped Jesus, their hands didn't get paralyzed.
இயேசுவை சாட்டையால் அடித்த கைகள் அங்கே வாதம் வந்து போகவில்லை.
And the people who whipped Paul, their hands didn't get paralyzed either.
பவுலை அடித்தவருடைய கையும் அழுகி போகவில்லை.
In the new covenant, we're not here to judge people, we are here to save them.
புதிய உடன்படிக்கையிலே நாம் இங்கே மக்களை நியாயந்திருப்பதற்காக அல்ல, அவளை ரட்சிப்பதற்காகவே நாம் இருக்கிறோம்.
Chapter 2.
இரண்டாம் அதிகாரம்.
Before Elijah goes up to heaven.
எலியா பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக.
He told Elisha.
எலிசாவை பார்த்து சொல்கிறான்.
You stay here in Gilgal.
நீ இங்கே கில்காலிலே.
Send me further to Bethel.
நீ இங்கே கில்காலிலே தங்கிரு, பெத்தேல் மட்டும் போக தேவன் என்னை அனுப்புகிறார்.
And Elisha said, no, I'm going to follow you.
இல்லை, நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் என்று
சொல்கிறார். So they came to Bethel.
பெத்தேலுக்கு வருகிறார்கள்.
And he told Elisha, you stay here because I'm going to Jericho.
எலிசாவே, நீ இங்கே தங்கியிரு, நான் எரிகோ மட்டும் போகிறேன் என்று சொல்கிறார்.
Chapter 2 verse 4.
இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம்.
Elisha said, nothing doing, I'm going to follow you.
இல்லை, நான் உம்மை விட மாட்டேன், உம்மை பின்பற்ற வருகிறேன் என்று எலிசா சொன்னார்.
They reached Jericho and Elisha said, okay, we've come as far as here. If you stay here, I'm going to Jordan.
எரிகோ மட்டும் வந்து விட்டோம், நீ இங்கேயே தங்கியிரு, நான் யோர்தான் மட்டும் போகிறேன் என்று சொல்கிறான்.
I'm going to follow you.
இல்லை, நான் உம்மை பின்பற்ற போகிறேன் என்று
சொல்கிறான். So they went to Jordan and Elijah split the waters with his mantle and they walked across.
ஆகவே அங்கே யோர்தானுக்கு போகிறார்கள். சால்வையினாலே அதை முறித்து அடிக்கும் பொழுது அங்கே தண்ணீர் விலகுகிறது, அதை கடந்து போகிறார்கள்.
And then Elijah asked Elisha.
அப்பொழுது எலியா எலிசாவை பார்த்து
கேட்கிறார். What have you been following me all this time for? What do you want?
இவ்வளவு நாட்களாக என்னை பின்பற்றி வந்தாயே, உனக்கு என்ன வேண்டும்?
What do you think Elisha wanted?
எலிசாவுக்கு என்ன தேவை என்று எண்ணுகிறீர்கள்?
Did he say, tell these fellows that I am the next prophet?
அடுத்த தீர்க்கதரிசி நான் தான் என்பதை எல்லாருக்கும் சொல்லுங்கள் என்று சொன்னானா?
No.
இல்லை.
He was not interested in anything like that.
அப்படிப்பட்ட காரியங்களில் அவருக்கு விருப்பம் இல்லை.
Help me to have a better house.
அவருக்கு நல்ல வீடு வேண்டும் என்று கேட்டானா?
He didn't pray these stupid prayers that many Christians pray today.
இன்றைக்கு அநேக புத்தியீனமான கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தியெல்லாம் அவன் செய்யவில்லை.
He prayed the most sensible prayer any Christian can pray for.
எந்த ஒரு கிறிஸ்தவனும் ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஞானமுள்ள ஜெபத்தை அவன் செய்தான்.
Elijah, give me a double portion of your spirit.
எலியாவே, உம்முடைய ஆவியிலே இரட்டிப்பான வல்லமை எனக்கு தாரும்.
Give me an anointing of the Holy Spirit that I can serve my God.
என்னுடைய தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தாரும் என்று கேட்டார்.
What a prayer to pray.
ஜெபிப்பதற்கு என்ன நல்ல ஒரு ஜெபம்.
One who seeks God's kingdom first like that will find all the other necessary things added to him.
இதுபோல தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிறவனுக்கு பண்ற எல்லா காரியங்களும் கூட கொடுக்கப்படும்.
God tests us to see whether we are satisfied with anything less than that.
அதை காட்டிலும் குறைவான காரியங்களிலே நாம் திருப்தி படுகிறோமா என்பதை ஆண்டவர் பார்க்கிறார்.
If you are satisfied with a car, that's all you'll get.
காரிலே மட்டும் நீ திருப்தியா இருந்தால் அதுதான் உனக்கு கிடைக்கும்.
Or a better house, that's all you'll get.
வீடுகளே நீ திருப்தியா இருந்தால் வீடு மட்டும் தான் உனக்கு கிடைக்கும்.
A little more money, then that's all you'll get.
கொஞ்சம் பணம் என்று சொன்னால் அவ்வளவுதான் உனக்கு கிடைக்கும்.
But if you're not satisfied unless you get a anointing of the Holy Spirit, then you get that.
பரிசுத்தான் அபிஷேகம் கிடைக்கும் வரை ஆண்டவரே நான் திருப்தி பட மாட்டேன் என்று சொல்லுவாயானால் உங்களுக்கு கிடைக்கும்.
So we see here that Elijah tested Elisha at each point.
ஆகவே எலியா எலிசாவை ஒவ்வொரு கட்டத்திலும் சோதித்து பார்க்கிறார்.
Okay, you got a Gilgal experience now.
இப்போது உங்களுக்கு கில்கால் அனுபவம் வந்து விட்டது.
Are you happy?
சந்தோஷமா?
No.
இல்லையா?
Okay, then let's go on.
சரி போவோம்.
Come to Bethel.
பெத்தேலுக்கு வந்து விட்டோம்.
Happy with that?
இதுல உங்களுக்கு சந்தோஷமா?
No, you're not happy.
இல்லையா?
Okay, let's go on.
சரி, நான் போவோம்.
Come to Jericho.
எரிகோக்கு வந்து விட்டார்.
Happy now?
இப்போது உங்களுக்கு சந்தோஷமா? இல்லை.
Let's go on.
சரி, நான் போவோம்.
To Jordan.
யோர்தானுக்கு போ.
Are you happy now?
இப்போது உங்களுக்கு சந்தோஷமா?
No, I'm still not happy.
இல்லை, நான் இன்னும் திருப்திப்படவில்லை. உனக்கு என்ன வேண்டும்?
I want an anointing of the Holy Spirit.
பரிசுத்தான் அபிஷேகம் எனக்கு வேண்டும்.
So these four stages can refer to different things in our Christian life where we are happy with something.
இந்த நான்கு படிகளும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள நான்கு நிலைகளிலே நாம் திருப்திப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்பதை காண்பிக்கிறது.
Maybe some new truth.
புது சத்தியத்திலே,
new experience,
புது அனுபவத்திலே,
some supernatural answer to prayer,
ஜபத்துக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கிடைக்கிற பதில்,
some fellowship,
ஐக்கியம்,
something,
ஏதோ
ஒன்று, maybe a new testament church,
ஒரு புதிய ஏற்பாடு சபையா இருக்கலாம்,
are you happy?
அதிலே சந்தோஷமா இருக்கலாம்.
You know that many Christians are happy with having achieved something which is better than somebody else.
மற்றவர்களை காட்டிலும் தாங்கள் மேலான ஒரு காரியத்தை அடைந்தபடினால் அநேக கிறிஸ்தவர்கள் திருப்திப்பட்டு விடுகிறார்கள்.
People in Bethel are better than the people in Gilgal.
பெத்தேல் இருக்கிற ஜனங்கள் கில்காலை காட்டிலும் நாங்கள் மேன்மையானவர்கள் என்று
எண்ணுகிறார்கள். People have gone to Jordan, have gone four steps.
யோர்தானில் இருக்கிறவர்கள் நாங்கள் நான்கு படியை தாண்டி போய்விட்டோம். அதிலேயும் கூட எனக்கு திருப்தி இல்லை என்று சொல்லி எலிசாவை போல உள்ளவர்
சொல்கிறார்.
நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய மேன்மையானதை பெற்றுக்
கொள்வீர்கள்.
ஆகவே தான் அவன் இரட்டிப்பான வல்லமையை பெற்றுக்
கொண்டான்.
அப்பொழுது எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதை நான் உனக்கு கொடுக்க முடியாது.
He said, you asked for a very hard thing, verse 10.
நீ கஷ்டமான காரியத்தை கேட்டு விட்டா என்று பத்தாம் வசனத்திலே பார்க்கிறோம்.
Not today's preachers would come, just come here, they'd say, let me lay hands on your head, you'll get it.
இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கியார்கள் நான் உன் தலை மீது கை வைக்கிறேன், நீ பெற்றுக்கொள்வா என்று சொல்வார்கள்.
They didn't say that.
ஆனால் லீயா அப்படி சொல்லவில்லை.
He said, it's a difficult thing you've asked for.
அரிதான காரியத்தை நீ கேட்டு விட்டாய்.
And if you see me, then you get it.
நீ என்னை பார்த்து கொண்டிருந்தால் உனக்கு அது கிடைக்கும்.
But if you don't see me, then you won't get it.
என்னை பார்க்காவிட்டால் அது கிடைக்காது.
அவன்
எலியாவை
பார்த்துக்கொண்டான்.
தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தேவன் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார்.
And then we read of different situations where Elijah comes across difficult situations.
எலியா கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்கிறது வருகிறதை பார்க்கிறோம்.
And how the anointing of God is upon his life.
அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அபிஷேகம் எப்படி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
Let me show you a title that Elisha had.
எலிசாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
One of the kings asked, is there a prophet here whom we can ask something about? Verse chapter 3 verse 11.
மூன்றாம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இங்கே இருக்கிறார்களா என்று ராஜா கேட்கிறான்.
One of the servants of the king of Israel said, yes.
இஸ்ரேலில் உள்ளதான ஒரு வேலைக்காரன்
சொல்கிறான்,
எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த ஒரு எலிசாங்கி இருக்கிறான் என்று
சொன்னார்கள்.
அவருடைய சாட்சி என்ன?
He is a man who was a servant of Elisha, pouring water for Elisha to wash his hands after he ate his food.
Eliya saapitta udane avanude kaiku thannir vaarkra oru velaikaranaga than irsa irundan.
That was his testimony.
Adha than avanude
saatchi. He wanted to be known as a servant.
Avan velaikaranaga naan irundal podum endradana perile thirthiya irundan.
He was no reverend doctor something or the other.
Avan reverend doctor endradana pattadila viruppam illai. Avan velaikaranaga irundan.
He was happy to be known as one who just was a servant of Elijah.
எலியாவுடைய வேலைக்காரன் என்று சொல்வதிலேயே அவன் திருப்தியா இருந்தான்.
Another thing we see here.
இங்கே நாம் பார்க்கிற இன்னொரு காரியம்,
when Elisha was invited in verse 13 by the king to prophesy.
தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாக எலிசாவை ராஜா கூப்பிட்டிருக்கிறான்.
We read Elisha saying in verse 15, bring me a man who can play some instrument and sing.
15th வசனத்திலே ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறான்.
And it says as the man began to play the instrument.
அந்த சுரமண்டல வாத்தியக்காரன் வாசிக்கும் பொழுது
that music came.
அந்த இசை வந்தது.
The hand of the Lord came upon Elisha.
கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கியது.
This is a very interesting event that shows the power of music to prepare a man to receive the message of God.
தேவனுடைய செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்த கூடியதான இசைக்கு இருக்கக்கூடிய வல்லமையை நாம் இங்கே பார்க்கிறோம்.
Good music, if it's anointed music, can prepare a man to preach God's word and for people to receive God's word.
தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கும் அந்த தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட இசையானது ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறது.
And that's something we must remember today.
இன்றைக்கு நாம் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
And then we see in chapter 4.
நான்காம் அதிகாரத்தில் பார்க்கிறோம்.
Another miracle that Elisha does in which there is a message.
எலிசா செய்கிற இன்னொரு அதிசயத்தை அற்புதத்தை பார்க்கிறோம். அதிலே ஒரு செய்தி இருக்கிறது.
A woman who was the wife of one of the junior prophets.
ஒரு இளைய தீர்க்கதரிசியினுடைய மனைவியாகிய ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம்.
When it says sons of the prophets, we don't know exactly what it means.
தீர்க்கதரிசியினுடைய புத்திரர் என்று சொல்லும்பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன என்று நமக்கு சரியாக தெரியவில்லை. நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கிறோம்.
They are not probably real prophets.
அவர் உண்மையான தீர்க்கதரிசிகளா இருந்திருக்க மாட்டார்கள்.
You know, Samuel, it's possible that Samuel established a little school of the prophets, like a Bible school.
ஒரு வேதாகம கல்லூரியை போல சாமுவேல் பல இடங்களுக்கு போகும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு பள்ளியை
நியமித்திருந்திருப்பார்.
அங்கே தீர்க்கதரிசிகள் குறைவா
இருக்கிறபடினால
ஆனால் அந்த தீர்க்கதரிசிகளுடைய பள்ளியிலிருந்து உண்மையான தீர்க்கதரிசி யாரும் வெளியே வரவில்லை. தேவன் ஆரம்பிக்க சொல்லவில்லை, அவனாகவே ஆரம்பித்தான், அது தோல்வியிலே முடிந்தது. ஆனால் அது அங்கே இருந்தது.
People wanted to serve God like one joined a Bible school.
அநேகர் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் வேதாகம கல்லூரிக்கு போவது போல இங்கே வந்தார்கள்.
Not a prophet but a Bible school student.
ஆகவே இங்கே தீர்க்கதரிசிகள் என்று நாம் சொல்ல முடியாது, அவர்கள் அந்த வேதாகம கல்லூரியினுடைய மாணவர்கள் என்று சொல்லலாம்.
People who carried the message of the prophet to other places and conveyed it to others.
அல்லது தீர்க்கதரிசி சொல்லுகிற செய்தியை எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்திலே போய் கொடுக்கிற ஒரு தூதர்களாக இருக்கலாம்.
It was one of those people who died and his wife the widow is saying here.
அப்படிப்பட்ட ஒருவன் மரித்து விட்டான், அவனுடைய மனைவி இங்கே தங்கி இருக்கிறாள்.
And he says, see, I'm in debt now.
நான் இப்பொழுது கடன் பட்டிருக்கிறேன்.
And the creditor has come to take my two children as slaves.
எனக்கு கடன் கொடுத்தவன் இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளை அடிமையாக எடுத்துக்கொண்டு போக வந்து விட்டான்.
உன் வீட்டில்
என்ன இருக்கிறது என்று கேட்கிறான். எனக்கு ஒன்றுமே இல்லை.
Except a jar of oil.
எனக்கு ஒரு கலசம் எண்ணெய் மட்டுமே இருக்கிறது.
Says, that's the answer.
அதுதான் பதில் என்று சொல்கிறான்.
Go and borrow large vessels, chapter 4, verse 3.
நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்க்கிறோம், அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி வா.
Keep pouring into them, it'll never end.
அந்த வெறும் பாத்திரங்களை ஊற்றிக்கொண்டே இரு, அது ஒருபோதும் முடிவடையாது.
Sell it and pay your debt.
அதை விற்று உன்னை கடனை செலுத்தி
எடுத்துக்கொள்கிறான்.
இங்கே இருக்கக்கூடிய செய்தி இதுதான்.
This helpless woman is a picture of the church.
இந்த உதவியற்ற அந்த ஸ்திரீ சபையை குறிக்கிறவளாக இருக்கிறாள்.
And the church is in debt.
சபையானது கடன்பட்டிருக்கிறது.
Not financial debt.
பொருளா பண விஷயத்தில் கடன் அல்ல.
The church is in terrible debt of not having preached the gospel to the rest of the world.
சுவிசேஷத்தை மீதி உள்ள உலகத்திற்கு பிரசங்கிக்க முடியாத ஒரு கடனிலே இருக்கிறது.
Paul said I am a debtor to the whole world because I haven't preached the gospel to them.
நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதபடினாலே முழு உலகத்துக்கும் கடன்பட்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார்.
God has given us the gospel to give to everybody and we haven't given it.
எல்லாருக்கும் கொடுக்க முடியாத தேவன் நமக்கு சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார், நாம் இன்னுமாய் கொடுக்கவில்லை.
When I say gospel I don't mean just forgiveness of sins.
சுவிசேஷம் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு மட்டும் நான் சொல்லவில்லை.
But I'm talking about the message of victory over sin as well.
பாவத்தின் மேல் இருக்கக்கூடிய வெற்றியை குறித்தும் நான் சொல்ல
That is for the full gospel.
இதுதான் முழு சுவிசேஷம்.
Plus victory.
பாவ மன்னிப்பு ஜெயம்.
Even that half gospel is not fully preached.
அந்த பாதி சுவிசேஷமே முழுமையாக பிரசங்கிக்கப்படவில்லை.
The full gospel is very little preached.
இந்த முழு சுவிசேஷமும் மிக குறைவாகவே பிரசங்கிக்கப்படுகிறது.
A lot of people think full gospel is healing and speaking in tongues.
அநேகர் புதிய முழு சுவிசேஷம் என்று சொன்னால் அது அந்நிய பாஷை பேசுவதும் சுகமளிப்பதும் என்று எண்ணுகிறார்கள்.
Most people who are healed and who speak in tongues are thoroughly defeated by sin.
அந்நிய பாஷை பேசுகிறவர்களில் அநேகரும் சுகம் பெற்ற அநேகரும் பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டவர்களாக
இருக்கிறார்கள்.
பணத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
So that's not the full gospel.
அது முழு சுவிசேஷம் அல்ல.
The other half of the gospel is that which delivers you from the love of money.
இன்னொரு பாதி சுவிசேஷம் என்னவென்றால் உங்களை பாவ பணாசிலிருந்து விடுதலையாக்குகிறது.
Delivers you from sin.
பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறது.
That's not been preached and so we are in debt.
இது பிரசங்கிக்கப்படவில்லை, ஆகவே நாம் கடன் பட்டிருக்கிறோம்.
How to clear this debt?
இந்த கடன் எப்படி கட்டி தீர்ப்பது?
Clear this debt of sharing this wonderful news with the rest of the world.
இந்த மீதி உள்ள உலகத்திற்கு இந்த அற்புதமான செய்தியை பிரசங்கிக்க கூடியதான இந்த கடனை எப்படி நாம் சரி செய்வது?
What do you have?
உங்களுக்கு என்ன இருக்கிறது?
We say we got nothing.
எங்களுக்கு ஒன்றுமில்லை.
But we got the Holy Spirit.
ஆனால் எங்களுக்கு ஆவியானவர் இருக்கார்.
That jar of oil symbolizes the Holy Spirit.
அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய ஏதான எண்ணெயானது அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. எங்களுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்வது,
like in today's world people don't depend on the Holy Spirit.
இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திராதவர்களை குறித்து
பேசுகிறது. They depend on money.
அவர்கள் பணத்தை சார்ந்திருக்கிறார்கள்.
Music.
இசையை சார்ந்திருக்கிறார்கள்.
Psychological gimmicks to try and manipulate people.
மனோதத்துவ உத்திகளை பின்பற்றி ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள்.
Or to get some well-known film star or something to testify that they accepted Christ.
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சாட்சி சொல்லுகிறதான நல்ல சினிமா நட்சத்திரங்களை சார்ந்திருக்கிறார்கள்.
Cricketer or football player or something.
அல்லது பிரபலமான கிரிக்கெட் வீரர் அல்லது ஃபுட்பால் பிளேயர் அல்லது விளையாட்டு வீரர்.
They don't depend on the Holy Spirit. They depend on all these human methods.
பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இருப்பதில்லை, இப்படிப்பட்ட மனுஷிக முறைமைகளை கையாளுகிறார்கள்.
So if a person doesn't have these,
ஒரு மனிதருக்கு இவைகளெல்லாம் இல்லை என்றால் நமக்கு ஒன்றுமே இல்லை.
We only got the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே இருக்கிறார்.
We don't have money, we don't have good musicians.
பணமும் இல்லை, நல்ல இசை வல்லுநர்களும் இல்லை.
What a terrible state the church has come to.
இன்றைக்கு சபை எப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைக்கு வந்துவிட்டது பாருங்க.
Jesus says the Holy Spirit, that's all you need.
பரிசுத்தாவின் இருக்கிறாரா, அதுதான் உனக்கு தேவை, போதும்.
You can, with the power of the Holy Spirit, you can clear all your debt.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாக உன்னுடைய கடனை முழுமையாக தீர்த்து விடலாம்.
That's the message of this miracle.
இந்த அற்புதத்தின் செய்தி இதுதான்.
And then we read the miracle of the woman's son raised from the dead.
பிறகு ஒரு ஸ்திரீனுடைய மகன் உயிரோடு எழுப்பப்பட்டதை நாம் வாசிக்கிறோம்.
And there we read of Elisha again.
அங்கே மீண்டும் எலிசாவை பார்க்கிறோம்.
How a prominent woman would invite him to come and stay with her.
ஒரு பிரபலமான ஒரு ஸ்திரீ தன்னுடைய வீட்டிலே வந்து தங்க முடியாது, எலிசாவை அழைக்கிறாள்.
She told her husband, verse 9, I perceive this is a holy man of God, chapter 4, verse 9.
நான்காம் அதிகாரம் 9-ஆம் வசனத்திலே இந்த மனுஷன் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறான் என்று தன் புருஷனிடத்திலே சொல்கிறாள்.
They made a little room for him.
இந்த பரிசுத்தவானுக்கு ஒரு அறை வீட்டை கட்டுகிறார்கள்.
God is never in debt to those who honor his servants.
தம்முடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிறவர்களுக்கு தேவன் ஒரு காலம் கடனாளி அல்ல.
Elisha called his servant Gehazi and said, what can we do for this woman?
கேயாசியை பார்த்து எலிசா கேட்கிறான், இந்த ஸ்திரீக்கு நாம் என்ன செய்யலாம்?
Gehazi said, they have no son.
கேயாசியை சொல்கிறான், அவர்களுக்கு ஒரு புத்திரன் இல்லை.
So that was the gift Elisha gave her.
ஆகவே எலிசா அவர்களுக்கு இந்த வரத்தை கொடுக்கிறான்.
Prophecy.
ஒரு தீர்க்க தரிசனம்.
Next season, next year, this time you'll have a son.
அடுத்த வருஷம் இதே நேரத்திலே உனக்கு ஒரு மகன் பிறப்பான்.
Sure enough, they got the child.
அதே போல அந்த பிள்ளை உங்களுக்கு பிறந்தது.
And then one day the child died.
ஒரு நாளிலே அந்த பிள்ளை மரித்து விட்டது.
And Elisha came and prayed for that child and raised the child from the dead.
எலிசா வந்து ஜெபித்து அந்த மரித்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினான்.
Just like in the case of Elijah.
எலியாவை போலவே.
Somebody served Elisha in a small way.
ஏதோ சிறு விதத்திலே எலிசாவுக்கு ஒருவர் உதவி செய்தார்.
Elisha blessed her 100 times more than what she did for him.
எலிசா தனக்கு செய்த அந்த பதிலுக்கு மாறுத்தரமாக 100 மடங்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார்.
Just like Elijah blessed that widow 100 times more than what she did for him.
எலியா அந்த விதவை தனக்கு செய்த உபகாரத்திற்காக 100 மடங்கு ஆசீர்வதித்தது போல.
A true servant of God is like that.
மெய்யான தேவ ஊழியன் இப்படித்தான் இருக்கிறார்.
Bless other people 100 times more than they bless us.
நம்மை ஆசீர்வதிக்கிறதை காட்டிலும் அவர்களை நாம் 100 மடங்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறோம்.
We don't say God will bless you.
தேவனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்வதில்லை.
Elijah didn't tell them like today's preachers, God will bless you, give me your money.
உன் பணத்தை மட்டும் தான் தேவனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இன்றைய பிரசங்களைப் போல எலிசாவும் எலியாவும் சொல்லவில்லை. அவர்கள் அப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரர்கள் அல்ல.
They bless them themselves.
அவர்கள் தாங்களாகவே அவர்களை ஆசீர்வதித்தார்.
Raise the children from the dead.
மரித்தோரின் பிள்ளைகளை உயிரோடு எழுப்பினார்கள்.
They were not deceivers.
அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் அல்ல.
So don't be deceived by people who quote the example of these men.
ஆகவே இந்த மக்களுடைய உதாரணத்தை சொல்லுகிறவர்களினாலே நீங்கள் ஏமாந்து போக
வேண்டாம். It's rare to find such prophets today.
இன்று இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை இன்று காண்பது அரிது.
Chapter 5.
5-ஆம் அதிகாரம்.
We read this wonderful story of Naaman.
நாகமானை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
How God used a simple Israelite girl to lead this general to the prophet Elisha.
ஒரு எளிமையான இஸ்ரவேலில் உள்ள வேலைக்கார பெண்ணின் மூலமாக இந்த நாகமானை இஸ்ரவேல் தீர்க்கதரிசனத்திலே தேவனுடைய தீர்க்கதரிசனத்தை வழிநடத்துகிறாள்.
And we read that he came to Elisha's house.
எலிசாவின் வீட்டுக்கு அவன் வருகிறான்.
Naaman.
Nagaman.
And he thought that Elisha would be very impressed by him as a general and would come out and speak to him.
Avan padaitalavana irukkirabadinale Elisha migavumai ivanai gaurippan endru solli ennugiran.
See how what a dignity Elisha has.
ஆனால் எலிசாவுக்கு எவ்வளவு கண்ணியம் இருந்தது என்று பாருங்கள். 10 வசனம்.
Chapter 5.
5 அதிகாரம் 10 வசனம்.
He doesn't even go to meet him.
அவனை போய் பார்க்க கூட இல்லை.
He is not impressed by a Syrian general.
அங்கே சிரியா படைத்தலம் வந்தபடினாலே அவன் உடனே ஓடி போகவில்லை.
He sends a servant.
அவன் ஒரு வேலைக்காரனை அவனிடத்தில் அனுப்புகிறான்.
He said, go and tell him to dip himself in the river.
அந்த
7 times.
யோர்தான் நதியில் 7 முறை ஸ்நானம் பண்ண சொல்லு என்று சொல்கிறான்.
And it says in verse 11 Naaman was furious.
நாகமான் கடும் கோபம் உண்டான் என்று வாசிக்கிறோம்.
He had never been treated like this general of the Syrian army.
அந்த சிறிய படைத்தலைவனை இப்படி யாரும் நடத்தினதில்லை.
He thought that Elisha would come out and do something fantastic.
எலிசா வெளியே வந்து அற்புதமான காரியத்தை உனக்கு செய்வான் என்று எதிர்பார்த்தான்.
So he went away in anger.
கோபத்திலே அவன் புறப்பட்டு போய்விட்டான்.
You have to come to this dirty river. There are better rivers in Syria.
சிரியாவிலே நல்ல நதிகள் இருக்கிறதே, இந்த அசுத்தமான நதிக்கு நான் ஏன் வர வேண்டும் என்று
நினைத்தான். One of his servants said, why not try? It's a small thing he's asked you to do.
உங்களை ஒரு சிறு காரியத்தை தானே செய்ய சொன்னார், ஏன் முயற்சி செய்து பார்க்க கூடாது என்று அவனுடைய வேலைக்காரன் அவன் கேட்கிறான்.
He went and dipped himself.
அவன் போய் அங்கே முழுகிறான்.
And he was healed.
ஸ்நானம் பண்ணின உடனே அவன் குணமாக்கப்படுகிறான்.
Simple obedience.
சிறிய கீழ்ப்படிதல்.
He became clean.
அவன் சுத்தமாகி விட்டான்.
And then he came back.
அதுக்கு பிறகு வருகிறான்.
And came with a lot of money.
நிறைய பணத்தை கொடுக்கிறான்.
And wanted to give it to Elisha.
எலிசாவுக்கு கொடுக்க விரும்புகிறான்.
And said, here I would like to give you a gift.
இங்கே நான் உமக்கு வெகுமதி கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறான்.
Take a present from your servant.
உம்முடைய வேலைக்காரன் உம்முடைய அடியானிடத்திலிருந்து நீர் வெகுமதி எடுத்துக்கொள்ளும் என்று
சொல்கிறான். Now Elisha came out to meet him.
இப்பொழுது எலிசா அவனை சந்திக்க முடிய அவளே வருகிறான்.
I'll take nothing from you.
உன்னிடத்திலிருந்து ஒன்றும் எனக்கு தேவையில்லை.
And he urged him to take it.
அவனை வருந்தி கேட்டான். 16 வசனம்.
He said no.
இல்லை என்று சொல்லிவிட்டான்.
God's servants take nothing from the heathen.
புறஜாதிகளிடத்திலிருந்து தேவனுடைய ஊழியக்கால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
Elisha was not working.
எலிசா அப்பொழுது வேலை செய்யவில்லை. அவன் மற்ற மக்களினாலே தாங்கப்பட்டான்.
He was probably supported by God fearing people in Israel.
ஆனால் இஸ்ரவேலிலே வாழுகிற தேவ பக்தியுள்ள மக்களினாலே தாங்கப்பட்டான்.
He didn't want any of the riches of Naaman.
ஆனால் நாகாமோனுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு தேவையில்லை.
Good example for today's servants to follow.
இன்றைக்கு இருக்கிற தேவ ஊழியர்கள் பின்பற்றுவதற்கு நல்ல ஒரு மாதிரி.
Gehazi is the opposite of Elisha.
ஆனால் கேகாசியோ எலிசாவுக்கு எதிராக இருந்தான்.
He says, what a fool my master is to let him go like this. This man is giving the money freely.
Even இலவசமாய் வெகுமதியை கொடுக்கிறான், என்னுடைய எஜமான் புத்தியனா இப்படி சொல்லி விட்டு
அனுப்பிவிட்டாரே.
அவன் ஓடி போய் நாகமானை பார்த்து ஒரு பொய் சொல்லுகிறான்.
And collected silver and clothes from him.
அவன் வெள்ளியையும் வஸ்திரங்களையும் அவன் வாங்கி வருகிறான்.
He thought he could deceive Elisha.
எலிசாவை ஏமாற்றி விடலாம் என்று எண்ணுகிறான்.
Elisha asked him, where have you been?
நீ எங்கே போனாய் என்று எலிசா கேட்கிறான்.
He said, no, I didn't go anywhere.
நான் எங்கேயும் போகவில்லை என்று சொல்கிறான்.
He said, I saw everything.
நான் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன்
என்று சொல்கிறான். You can't fool a servant of God.
தேவனுடைய ஊழியனை நீ ஏமாற்ற முடியாது.
He says, you went after Elisha's, after Naaman's money.
நாகமானுடைய பணத்தின் பின்னாக நீ போனாய்.
Look at this question in verse 26.
26 வசனத்திலே இந்த கேள்வியை பாருங்கள்.
What question we can ask even today.
இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட கேள்வி நாம் கேட்கலாம். தேவனுடைய ஊழியர்களிடத்திலே.
Keep on going after people for money.
ஜனங்களிடத்திலே பணத்தை வசூல் செய்ய போகிறவர்களை பார்த்து.
Such servants, preachers.
அப்படிப்பட்ட எல்லா பிரசங்கியார்களே உங்களிடத்திலே சொல்கிறேன்.
Is this a time to receive money?
பணத்தை வாங்குவதற்கு இதுதான் காலமா? வஸ்திரங்களை வாங்குவதற்கு?
And earthly things like this.
இந்த பூமிக்குரிய காரியங்களை வாங்குவதற்கு இதுதான் காலமா?
Time when we should be serving others and leading them to godliness.
மற்றவர்களுக்கு ஊழியம் செய்து தேவ பக்தியில வாழ்க்கை குழாய் நடத்துவதற்கு இது காலம் அல்லவா?
Without seeking any reward.
அதற்கு பலனை பலன் கருதாமல்.
And so Elisha told Gehazi.
ஆகவே எலிசா கேயாசியை பார்த்து சொல்கிறான்.
Therefore the leprosy of Naaman will cling to you.
ஆகவே நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னை வந்து ஒட்டிக்கொள்ளும்.
And not only to you.
உனக்கு மட்டுமல்ல.
But to your descendants forever.
உன்னுடைய சந்ததியை என்றைக்கும் இந்த குஷ்டரோகம் பற்றிக்கொள்ளும்.
Immediately the leprosy of Naaman came upon Gehazi.
உடனடியாக நாகமானுடைய குஷ்டரோகம் கேயாசின் மேல் வந்தது.
And I can imagine years later.
நான் இப்படி கற்பனை செய்து பார்க்க முடியும். அநேக வருஷங்கள் கழித்து.
One day Gehazi's little son comes to him.
ஒரு நாளிலே கேயாசினுடைய சிறு மகன் அவனிடத்தில் வருகிறான்.
Dad, I'm getting a little white patch on my hand. What is the meaning of that?
அப்பா, என்னுடைய கையிலே ஒரு வெள்ளை படை வருகிறதே, இதனுடைய அர்த்தம் என்ன என்று
கேட்கிறான்.
அங்கே தொட்டு பார்த்தால் எனக்கு அங்கு உணர்வு இல்லை என்று சொல்கிறான்.
Is this leprosy?
இது குஷ்டரோகம்.
And he says, son, I think it is.
ஆமா, அங்கே இது குஷ்டரோகமாய் தான் இருக்க வேண்டும்.
How could I get it, Dad?
அப்பா, எனக்கு எப்படி இது வரும்?
What's the answer to that?
அதற்கு என்ன பதில் சொல்லியிருந்திருப்பான்?
Well, son.
ஆமா, மகனே.
I ran after Naaman and told a lie.
நாகமானுக்கு பின்னாக ஓடி நான் ஒரு பொய் சொல்லி பணத்தை
பெற்றுக்கொண்டேன்.
இந்த சாபம் தான் என் மீது வந்தது.
It has come on you also.
அது உனக்கு வந்து விட்டது.
You see that happening today among many of preachers.
அநேக பிரசங்கியார்களுக்கு இது நடக்கிறதை பார்த்து.
They go after money.
அவர்கள் பணத்தின் பின்னால் போகிறார்கள்.
See what happens to their children.
அவர்கள் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கிறது பாருங்க.
Spiritual leprosy comes upon them and upon their children.
ஆவிக்குரிய குஷ்டரோகமானது அவர்கள் மீதும் அவர்கள் பிள்ளைகள் மீதும் வருகிறது.
They don't grow up godly.
அவர்கள் தேவபக்தர்களாய் வளருவதில்லை.
It's really sad.
துக்கமான விஷயம்.
So here is a warning for all people who run after money.
ஆகவே பணத்தின் பின்னாக ஓடுகிற எல்லாருக்கும் ஒரு, நீ யாரா இருந்தாலும் சரி,
tell lies to get it.
நீ பெற்றுக்கொள்வதற்கு போய் சொல்கிறாயா, நீ பாடுபடுவாய்,
உன்
பிள்ளைகளும் பாடுபடுவார்கள்.
God save us from that.
தேவன் இவைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பாராக.
ஆமென்.
ஆமென்.
Welcome again to Words of Life program.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We are studying through the Bible.
நாம் வேதாகமம் முழுவதையும் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
And now we are looking at the second book of Kings.
இப்பொழுது நாம் இரண்டு ராஜாக்கள் புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
In the last study we came up to chapter 5.
கடந்த நிகழ்ச்சியிலே ஐந்தாம் அதிகாரம் வரை நாம் படித்தோம்.
Where we covered most of Elisha's ministry.
எலிசாவினுடைய ஊழியத்தின் பெரும்பான்மையான பகுதிகளை நாம் படித்திருக்கிறோம்.
In chapter 6,
ஆறாம் அதிகாரத்திலே
we see another miracle that Elisha did.
எலிசா செய்த இன்னொரு அற்புதத்தை நாம் வாசிக்கிறோம்.
When the king of Aram, verse 8, was fighting against Israel.
எட்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல ஆறாம் அந்த ராஜா இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக ஆறாம் ராஜா இஸ்ரேல் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தமணின பொழுது
பிளானிங் டு செட் அப் இஸ் மிலிட்டரி கேம்ப் இன் ஒன் பிளேஸ்
அங்கே ஒரு இடத்திலே தன்னுடைய பாளையத்தை அங்கே வைக்க முயற்சிக்கிறான்.
Elisha would tell the king of Israel, don't go there because the Arameans are coming there.
அரமியர்கள் அங்கே வருகிறார்கள், ஆகவே அங்கே போக வேண்டாம் என்று எலிசா அந்த ராஜாவிடத்தில் சொல்கிறான்.
And like that, the king of Israel was warned a number of times.
இதுபோல பல முறை அந்த இஸ்ரேலின் ராஜா எலிசாவின்
அழைப்பிற்கப்படுகிறான்.
ஒரு முறைக்கும் அதிகமாக எலிசா அந்த ராஜாவை பாதுகாக்கிறான்.
And then the king of Aram was surprised.
அங்கே ஆராமின் ராஜா அவன் பார்க்கும்போது ஆச்சரியப்படுகிறான்.
One of you a spy going and telling the king of Israel what I am saying here?
நான் இங்கே சொல்லுகிற காரியத்தை நீங்கள் யாராவது வேவு பார்க்கிறவர்கள் போல அங்கே போய் சொல்லுகிறீர்களா, ஒற்றர்களாக?
The servant said, Elisha tells the king all of Israel whatever you say here.
நீர் இங்கே சொல்லுகிற எல்லா காரியங்களையும் எலிசா அந்த ராஜாவுக்கு சொல்லி விடுகிறான் என்று ஒருவன் சொன்னான்.
So he sent horses and chariots to capture Elisha.
ஆகவே எலிசாவை பிடிக்கும் முடியாக குதிரைகளையும் ரதங்களையும் அனுப்புகிறான்.
And early in the morning,
அதிகாலமே,
Elisha's servant, he had a new servant now.
எலிசாவுக்கு இப்பொழுது ஒரு புது வேலைக்காரன் இருக்கிறான்.
Hey, master, look, all we are surrounded by soldiers.
எஜமானனே, இப்பொழுது பாருங்கள், நம்மை சுற்றிலும் ராணுவம் சூழ்ந்து கொண்டது.
And Elisha prayed and said, Lord, open his eyes to see what else is there here.
தேவனே, வேறு என்னென்ன இருக்கிறது என்பதை பார்க்க முடியாக வேலைக்காரனுடைய கண்களை திறந்தள்ளும் என்று
ஜெபிக்கிறான். Lord opened his eyes and he saw the whole mountain was full of angels, horses and chariots surrounding Elisha.
கர்த்தர் அவன் கண்களை திறந்த பொழுது அந்த வேலைக்காரன் அந்த மலை முழுதுமாய் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறான்.
And Elisha prayed to the Lord that Lord will strike them with blindness.
ஒரு குருட்டு ஆவினாலே தேவன் அவளை சந்திக்க முடியா எலியா
ஜெபிக்கிறான்.
இங்கே நான் சொல்ல வேண்டிய குறிப்பு இதுதான்.
This is a picture of true prophecy.
மெய்யான தீர்க்கதரிசி இப்படித்தான் இருப்பான்.
In the church, prophecy is to warn people in advance of where the enemy is going to attack you.
எங்கே சத்துரு வந்து தாக்க போகிறான் என்பதை ஏற்கனவே தீர்க்கதரிசனத்தின் மூலமாக சொல்வதுதான் மெய்யான தீர்க்கதரிசி.
This is what we should long for in our church.
நம்முடைய சபைகளிலே நாம் எதற்காய் வாஞ்சிக்க
வேண்டும் என்றால் the Lord prepares people for what is coming in the future.
எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களுக்காக தேவனுடைய வார்த்தை அவளை எச்சரிக்க வேண்டும்.
So we need to be listening to what God wants to say to his people.
ஆகவே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் கவனித்து கேட்கலாய் இருக்க வேண்டும். இதுதான் மெய்யான தீர்க்கதரிசனம்.
In chapter 7 we read a wonderful story.
ஏழாம் அதிகாரத்திலே அருமையான ஒரு கதையை நாம் வாசிக்கிறோம்.
Of the enemy surrounding Samaria.
சமாரியாவை சுற்றி சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டார்கள்.
The Arameans were surrounding Samaria, which is the capital of Israel.
அங்கே இஸ்ரவேலின் தலைநகராகிய சமாரியாவை சுற்றிலும் அரமியர்கள் கூடிவிட்டார்கள்.
And Elisha prays for that city.
அங்கே எலிசா அந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கிறான்.
And he prophesies that food will be there when there's a famine going on right now.
இப்பொழுது பஞ்சம் இருக்கிற அந்த நாட்களிலே அவர்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி அவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறார்.
Exactly as Elisha prophesied.
எலிசா தீர்க்கதரிசனம் சொன்னபடியே
the Arameans ran away fearing that some great army was coming to fight against them.
பெரிய சேனை தங்களுக்கு விரோதமாக சண்டை பண்ண வருகிறதாக எண்ணி அவர்கள் ஓடி விடுகிறார்கள்.
Now who were the ones who got the blessing out of this first?
இந்த சம்பவத்தின் மூலமாய் முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்?
Four lepers.
நான்கு குஷ்டரோகிகள்.
Who had been put outside the city of Samaria because they were lepers.
அவர்கள் குஷ்டரோகிகளாக இருந்தபடியாலே சமாரியா பட்டணத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டார்கள்.
They were also hungry.
அவர்களும் பசியாக இருந்தார்கள்.
They didn't know that the Arameans had run away.
அரமியர்கள் ஓடிவிட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது.
They are starving.
அவர்கள் பசியோடு பட்டினி இருக்கிறார்கள்.
Let's go to the Arameans and ask them for some food.
நாம் போய் அவர்களிடத்திலே சற்று ஆகாரத்தை கேட்போம் என்று சொல்கிறார்கள்.
At the most they'll kill us.
மிஞ்சி போனால் நம்மை கொலை செய்வார்கள் அவ்வளவுதானே.
In any case we are going to die.
எப்படியோ நாம் மரிக்க போகிறோம்.
So they went.
ஆகவே அவர்கள் போகிறார்கள்.
They discovered that the Arameans had gone.
அங்கே அரமேயர்கள் போய் விட்டதை பார்க்கிறார்கள்.
They enjoyed all the food and took the silver and gold and clothes from there.
ஆகவே அங்க இருக்கக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட்டார்கள். அங்க இருக்கிற பொன்னையும் வெள்ளியும் எடுத்துக் கொண்டார்கள்.
And they said we can't keep quiet about this.
இதை குறித்து நாம் இப்பொழுது மௌனமா இருக்க கூடாது.
We must go and tell others.
நாம் மக்களுக்கு போய் சொல்ல வேண்டும்.
This is a picture of the gospel.
இதுதான் சுவிசேஷத்தினுடைய ஒரு
காரியம்.
சத்ரு தோற்கடிக்கப்பட்டான். பிசாசு
தோற்கடிக்கப்பட்டான்.
நம்மீது அவனுக்கு வல்லமை
இல்லை.
நாம் பயத்தில் வாழ தேவையில்லை. நாம் கதவை பூட்டிக் கொண்டு பயத்தில் இருக்க தேவையில்லை.
Take the riches that we can get from him.
அவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்.
We should not keep quiet if we have enjoyed it ourselves.
நாம் இதை சந்தோஷித்து அனுபவித்திருக்கிறோம். நாம் இப்பொழுது தனியாக சொல்லாமல் இருக்கக்கூடாது. நாமும் அந்த குஷ்ரோவை போல இருக்கிறோம். எதற்கும் நமக்கு தகுதி இல்லை.
We got this wonderful news.
ஆனால் இந்த அற்புதமான சுவிசேஷம் நமக்கு கிடைத்திருக்கிறது. முதலாவது நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
In chapter 13,
13 அதிகாரம்
we read about the death of Elisha.
எலிசாவினுடைய மரணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
And he was sick, it says in chapter 13 verse 14.
13 அதிகாரம் 14 வசனத்திலே எலிசா மரணத்துக்குதுவான வியாதியாய் கிடந்தான் என்று பார்க்கிறோம்.
Amazing that the man of who raised up people from the dead
மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஒரு மனிதன்
became sick.
வியாதிப்பட்டது ஆச்சரியமா
இருக்கிறது.
அப்பொழுது அவனுக்கு 90 வயது இருக்கும்.
And then he died.
அவன் மரித்தான்.
So we see a man of God also gets sick and dies.
ஒரு தேவ மனிதன் கூட வியாதிப்பட்டு மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
We should not have this attitude that God doesn't allow any of his prophets to get sick.
ஆகவே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் யாருக்கும் வியாதியை வர விட்டார் என்று சொல்லி நாம் எண்ணக்கூடாது.
Elisha got sick.
எலிசா வியாதி.
Paul had a thorn in the flesh.
பவுலுக்கு சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது.
Timothy had a stomach's infirmities that never got healed.
தீமோத்தேயுக்கு குணமாக்கப்பட முடியாத ஒரு வயிற்றிலே பிரச்சனை இருந்தது.
We should not have unrealistic teaching on healing.
ஆகவே குணமாக்குதல் என்று வரும்பொழுது உண்மைக்கு புறம்பான காரியங்களை நாம் நம்பக்கூடாது.
God does heal.
தேவன் சுகமாக்குகிறவர்.
We certainly pray for healing whenever there is sickness in our family.
எப்பொழுதெல்லாம் நம்முடைய குடும்பத்திலே வியாதி காணப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் கண்டிப்பாக ஜெபிக்கலாம்.
We have to be honest with scripture.
ஆனால் வேதத்தோடு கூட நாம் உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும்.
Elisha was sick of the sickness of which he died.
எலிசா அவன் மரணத்துக்குதுவான வியாதி கொண்டான். அந்த வியாதியினாலே மரித்தான்.
And if that was his time to go, there was no use praying that God will heal him from that sickness.
அது அவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டிய நாளாக இருந்தது. ஆகவே அந்த வியாதி சுகமாக வேண்டும் என்று ஜெபித்து பயனில்லை. எலிசா மரித்தான்.
But now see what happened.
இப்பொழுது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அவன் அடக்கம் பண்ணப்பட்டான்.
And some Moabites passed by that way and they were burying a dead man.
சில மோவாபியர்கள் அந்த வழியாக போகிறார்கள். அவர்கள் மரணமடைந்த ஒரு மனிதனை அடக்கம் பண்ணுகிறார்கள்.
Saw this dug up place where Elisha was buried.
எலிசா அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்திலே போய் குழி நோண்டுகிறார்கள்.
They threw this dead man in.
அங்கே மரித்த இந்த ஒரு மனிதனை சரீரத்தை வீசுகிறார்கள்.
As soon as this dead man's body touched the bones of Elisha,
இந்த மரித்த மனிதனுடைய சடலமானது எலிசாவின் எலும்புகளை தொட்ட மாத்திரத்தில்
he got raised from the dead.
அந்த மனுஷன் உயிரடைந்து கால்கள் ஊன்றி எழுந்தான்.
This is an amazing story of resurrection where a dead prophet raises the dead.
ஒரு மரித்த தீர்க்கதரிசி மரித்த இன்னொருவனை உயிரோடு எழுப்புவது என்பது ஒரு அருமையான அற்புதம்.
There was anointing in Elisha's dead bones.
எலியாவினுடைய எலிசாவினுடைய மரித்த அந்த எலும்புகளிலே ஒரு அபிஷேகம் இருந்தது.
This is an amazing incident of the power of God in his servant's body.
தம்முடைய ஊழியக்காரருடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையை நாம் பார்ப்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது.
In chapter 17,
17 அதிகாரத்திலே
we read about how finally Israel goes into captivity.
கடைசியாக எப்படி இஸ்ரவேல் சிறைப்பட்டு போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம்.
Israel was divided into two nations.
இஸ்ரவேல் தேசமானது இரண்டு ராஜ்யங்களாக பிரிந்தது.
Northern kingdom was 10 tribes.
வட ராஜ்யம் அதிலே 10 கோத்திரங்கள் இருக்கிறார்கள்.
It was called Israel.
அது இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது.
Southern kingdom was Judah and Benjamin. It was called Judah.
தென் ராஜ்யம் அங்கே யூதா பெஞ்சமின் கோத்திரத்தார் இருக்கிறார்கள். அது யூதா தேசம் என்று அழைக்கப்படுகிறது.
Generally speaking, the northern kingdom of Israel was much more idolatrous.
பொதுவாக பேசப்போனால் இந்த வட ராஜ்யமாகிய இஸ்ரவேல் தேசமானது மிகவும் கொடிய விக்கிரானைக்காரர்கள் நிறைந்த தேசமாக இருந்தது.
Southern kingdom of Judah was had some good kings.
அந்த தென் ராஜ்யமாகிய யூதா ராஜ்யம் அது நல்ல அரசர்கள் அரசாட்சி செய்த ராஜ்யமாக இருந்தது. ஒரு சில ராஜாக்கள் கெட்டவர்களாக இருந்தார்கள்.
Relatively speaking, some of them were much better than the Israel.
இஸ்ரேல் ராஜ்யத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிலே பல ராஜாக்கள் நல்லவர்களாக இருந்தார்கள்.
So finally,
கடைசியாக
God decided to punish Israel.
இஸ்ரேலை தண்டிக்க முடியாத தேவன் தீர்மானித்து விட்டார்.
And because it says here in Second Kings 17 and verse 9
இரண்டு ராஜாக்கள் 17 அதிகாரம் 9 வசனத்திலே
Israel did secretly those things which are not right.
செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் ரகசியமாய் செய்தார்கள்.
They walked verse 8 in the customs of the other nations.
அவர்கள் மற்ற ஜாதிகளுடைய வழிபாடுகளில் நடந்தார்கள்.
There are all types of idols in verse 10, Asherim and under trees and all that.
உயரமான சகல மேட்டில் மேலும் மரத்தின் கீழும் உள்ள நிறைய விக்கிரக தோப்புகளை வைத்திருந்தார்கள்.
God repeatedly warned them through his prophets.
தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் மீண்டும் மீண்டும் அவர்களை எச்சரித்தார்.
Like Elijah and Elisha for example.
உதாரணமாக எலியா எலிசாவை போல.
They didn't listen.
அவர்கள் செவிகொடுக்கவில்லை.
Verse 14 they stiffened their necks.
14 அதிக வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் தங்கள் கழுத்தை கடினமாக்கினார்கள், கட்டளைகளை கைவிட்டு விட்டார்கள்.
The Lord was angry with Israel.
இஸ்ரவேல் மீது தேவன் கடும் கோபம் கொண்டார்.
And finally sent the king of Assyria to take them all captive.
இவர்களை சிறைப்படுத்த செல்லும்படியாக அசீரியா ராஜாவை அங்கே தேவன் அனுப்புகிறார்.
And the Assyrian people came and lived in Samaria, which was the capital of Israel.
இஸ்ரவேலுக்கு தலைநகராக இருக்கிற அந்த சமாரியாவிலே சீரியர்கள் வந்து வாழ்ந்தார்கள்.
And we see something very interesting here.
இங்கே நாம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம்.
That these people mixed up with the nation, with the Israelites there.
அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இந்த சீரியர்கள் கலந்து விட்டார்கள்.
Amazing statement here in verse 33, a funny statement really.
33ஆம் வசனத்திலே ஒரு வேடிக்கையான ஒரு வாசகம் காணப்படுகிறது.
They feared the Lord but served their own gods.
அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முரண்மையே தங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள்.
How do you do that?
இது எப்படி செய்ய முடியும்?
See, their fear of the Lord was because they didn't fear the Lord. Verse 25, the Lord sent some lions and they got killed.
கர்த்தருக்கு பயப்படாவிட்டால் தேவன் சிங்கங்களை அனுப்பி அவளை கொண்டு விடுவார் என்று பயந்தார்கள்.
This is not the real fear of God which the Bible speaks of, which is the beginning of wisdom.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்கிற அந்த உண்மையான பயம் இங்கே சொல்லப்படவில்லை.
This fear is they were afraid of God judging them.
இங்கே உள்ள பயமானது தேவன் தங்களை தண்டித்து விடுவாரோ என்ற பயம்.
They said, oh Jehovah, we won't say anything against you.
யெகோவாவே தேவனே, உமக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் என்று சொன்னார்கள்.
But they worshiped their own gods.
ஆனால் தங்கள் சொந்த தேவர்களையே வணங்கினார்கள்.
This is a verse that describes the condition of a lot of Christians today.
இன்றைக்கு இருக்க அநேக கிறிஸ்தவருடைய நிலையை விளக்குகிறதான ஒரு வசனம் இது.
They are Christians.
கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள்,
but they serve their own gods.
தங்கள் சொந்த தேவர்களை வணங்குகிறார்கள்.
Money, pleasure, comfort, etc.
அவர்கள் சொகுசையும் பணத்தையும் அவர்கள் வணங்குகிறார்கள்.
In Judah at this time,
யூதா ராஜ்யத்திலே இதே காலகட்டத்திலே
God raised up a good king called Hezekiah.
எசேக்கியா என்றதான நல்ல ஒரு ராஜாவை தேவன் எழுப்பினார்.
And we read about that from chapter 18 onwards.
18ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த ராஜ்யத்தை குறித்து வாசிக்கிறோம்.
Look at the wonderful things written about Hezekiah.
எசேக்கியாவை குறித்து எழுதப்பட்ட நல்ல காரியங்களை பாருங்கள்.
Verse 3, he did what was right in the sight of the Lord.
அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று வாசிக்கிறோம்.
And it says here in the middle of verse 4,
4ஆம் வசனத்தின் மத்தியிலே
he broke in pieces the bronze serpent that Moses had made. Until those days the son of Israel burned incense to it and he called it Nehushtan, which means just a piece of bronze.
மோசே பண்ணிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நெகுஷ்டான் என்று பெயரிட்டான். அதனுடைய பொருள் அது ஒன்றுமில்லை என்று.
For 700 years they were worshipping this bronze serpent.
இந்த வெண்கல சர்ப்பத்தை 700 ஆண்டுகளாக வணங்கி வந்தார்கள்.
Because it had brought healing in the desert.
வனாந்தரத்திலே அவளுக்கு சுகத்தை கொடுத்தபடினாலே
treated this like a god.
இதை ஒரு கடவுளை போல நடத்தினார்கள்.
Just like people make crosses today and worship it.
இன்றைக்கு அநேகர் சிலுவையை செய்து அதை வணங்குகிறது போல.
Or some idol of Jesus or Mary or something and worship it.
அல்லது இயேசுவை போல அல்லது மரியாளை போல ஒரு விக்கிரகத்தை செய்து அதை வணங்குவது போல.
But this was something which God commanded them to make.
ஆனால் இங்கே தேவனே அதை செய்ய சொன்னார்.
But they made it into an idol.
ஆனால் அவர்கள் அதை விக்கிரகமாக மாற்றிவிட்டார்கள்.
And it says here, from the days of Moses, the children of Israel were burning incense to it.
மோசேயின் நாட்கள் தொடங்கி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு தூபம் காட்டினார்கள் என்று வாசிக்கிறோம்.
Was this going on in the days of David, the man after God's own heart?
தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதனாகிய தாவீதின் நாட்களில் இது நடந்து வந்ததா?
Sure.
ஆம், கண்டிப்பாக.
How is it David didn't have light on it?
எப்படி தாவீதிற்கு இதன் மீது வெளிச்சம் இல்லை?
Who is a greater king, David or Hezekiah?
தாவீதா எசேக்கியாவா, யார் பெரிய ராஜா?
Definitely David.
கண்டிப்பாக தாவீது.
It doesn't say Hezekiah was a man after God's own heart.
எசேக்கியா தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதன் என்று சொல்லவில்லை.
A lot of Christians don't even know the name of Hezekiah.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு எசேக்கியா என்ற பெயரே தெரியாது.
Everybody knows the name of David.
எல்லாருக்கும் தாவீது என்ற பெயர் தெரியும்.
Yet light on this thing was given to Hezekiah not to David.
ஆகவே இந்த வெளிச்சமானது தாவீதுக்கு அல்ல எசேக்கியாவுக்கு தான் கொடுக்கப்பட்டது.
God gave Hezekiah light that this is just a piece of bronze. There's no value in this.
இதிலே மதிப்பு ஒன்றும் இல்லை, இது வெண்கல துண்டு தான் என்று சொல்லி தேவன் வெளிச்சத்தை கொடுத்தார்.
He destroyed it.
அவன் அதை அழித்து போட்டான்.
That teaches us something.
இது ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
Sometimes great men of God may not have light.
சில சமயம்
something which a simple believer may have light on.
ஒரு எளிய விசுவாசிக்கு இருக்கக்கூடிய வெளிச்சம் கூட சில பெரிய தேவ மனிதர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம்.
It often happens.
அடிக்கடி இப்படி நடக்கிறது.
Don't think because somebody is a great man of God like David, he's got all the light.
தாவீதை போல ஒருவன் பெரிய தேவ மனிதனா இருக்கிற அப்படினாலே எல்லா வெளிச்சத்தையும்
பெற்றுக்கொண்டான்.
வெளிப்படையாக தவறு என்று தெரிகிற சில காரியங்களை சில பெரிய தேவ மனிதர்கள் செய்து வந்தார்கள்.
Imagine David allowing people to burn incense to a bronze serpent.
வெண்கல சர்ப்பத்துக்கு தூபம் காட்ட தாவீது அனுமதித்ததை எண்ணி பாருங்கள்.
And finally Hezekiah gets light on it and destroys it.
கடைசியாக எசேக்கியாவுக்கு அதற்கு வெளிச்சம் கிடைத்து அவன் அதை அழித்து
போடுகிறான். If you go by the light a great man of God has, you could go wrong.
ஆகவே ஒரு பெரிய தேவ மனிதன் பெறுகிற வெளிச்சத்தில் நீங்கள் வாழ்வீர்களானால் ஒருவேளை நீங்கள் தவறாய் போய்விட முடியும்.
God must be your standard.
தேவனுடைய வார்த்தை தான் உங்களுடைய தரமாக இருக்க வேண்டும்.
He trusted in the Lord so that after him there were none like him among all the kings of Judah.
தேவனாய் கர்த்தரின் மீது வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை.
Nor among those who were before him.
அவனுக்கு முன்னாக இருந்தவர்களும் அப்படி இருந்ததில்லை.
Who was the first king of Judah?
யூதாவினுடைய முதல் ராஜா யார்?
ரெஹபோம்.
ரெகோபயாம்.
From Rehoboam's time.
ரெகோபயாம் நாட்களில் இருந்து.
Grandson of David.
தாவீதுடைய பேரன்.
That's where the kingdom of Judah began.
அங்கே தான் யூதா ராஜ்யம் ஆரம்பிக்கிறது.
From that time.
அந்த நாளிலிருந்து.
All the way to the end.
முடிவு வரை.
The best king was Hezekiah.
சிறந்த ராஜா எசேக்கியா.
He clung to the Lord.
அவன் தேவனை பற்றிக்கொண்டான்.
Apart from following him.
அவரை பின்பற்றிருந்து வழிவிலகவில்லை.
The Lord's commandments.
தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டான்.
Verse 7. The Lord was with him.
ஏழாம் வசனத்தில் கர்த்தர் அவனோடு இருந்தார்.
Defeated the Philistines.
பெலிஸ்தரை தோற்கடித்தான்.
And many other good things.
இன்னும் அநேக நல்ல காரியங்களை குறித்து வாசிக்கிறோம்.
But he made some mistakes too.
ஆனாலும் அவனும் சில தவறுகளை செய்தான்.
We read here about a time when the verse 4:13 the king of Assyria came to fight against him.
அசீரிய ராஜா அவனோடு கூட சண்டை போடும்படியாய் வந்ததை பார்க்கிறோம்.
And he said please withdraw from me.
என்னை விட்டு போய்விடும் என்று கேட்கிறான்.
The king of Assyria said you got to give me so much silver.
எனக்கு எவ்வளவு வெள்ளி கொடுத்தா தான் போவேன் என்று
சொல்கிறான்.
எசேக்கியா என்ன செய்தான்?
What should he have done?
அவன் என்ன செய்திருக்க வேண்டும்?
He should have gone to the Lord and said, Lord, please help me.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் போயிருக்க வேண்டும். அதற்கு மாறாக
he gave a bribe to the king of Assyria.
அசீரியா ராஜாவுக்கு அவன் பரிதானத்தை கொடுக்கிறான்.
He took the silver from God's house.
தேவனுடைய வீட்டிலே இருக்கக்கூடியதான வெள்ளியை அவன் எடுக்கிறான்.
He gave it verse 15 to this heathen king.
15 வசனத்தில் பார்க்கிறோம் அதே புறஜாதியான ராஜாவுக்கு கொடுக்கிறான்.
This is the amazing thing we see in scripture.
வேதத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம்.
People who had wonderful light in one area.
ஒரு பகுதியில் அதிகமாக வெளிச்சம் பெற்றவர்கள்
no light at all in another area.
இன்னொரு பகுதியில் வெளிச்சமே பெறாமல் இருக்கிறார்கள்.
இன்றைக்கு
அநேக கிறிஸ்தவர்களிடத்தில் பார்க்கிறீர்கள்
light in one area.
ஒரு பகுதியில் நல்ல வெளிச்சம் பெற்றிருப்பார்கள்.
Another area they seem to be totally blind.
இன்னொரு பகுதியில் குருடர்களாக இருப்பார்கள்.
It's a great thing when God gives us light.
தேவன் நமக்கு வெளிச்சம் கொடுக்கும்பொழுது அது பெரிய காரியமாக இருக்கு.
Then we read that the king of Assyria was encouraged by this and said okay we'll go and fight with Hezekiah some more.
இப்பொழுது இன்னுமாய் அதிகமாய் எசேக்கியா ராஜா கூட சண்டை போடுவோம் என்று அசீரியா ராஜா சொல்கிறான்.
And when they came like that against Hezekiah,
இப்படி எசேக்கியாவுக்கு விரோதமாய் வந்தபொழுது
this time,
இந்த முறை
chapter 19 verse 1,
19 அதிகாரம் 1 வசனம்
he decided to seek the Lord.
அவன் ஆண்டவரை தேட தீர்மானித்தான்.
And Isaiah came to him. The Lord sent Isaiah to him.
தேவன் ஏசாயாவை இவனிடத்தில் அனுப்பினார்.
Isaiah was a prophet during Hezekiah's time.
எசேக்கியா நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியாக இருந்தான்.
And Isaiah said in verse 6,
6 வசனத்தில் ஏசாயா சொல்கிறான் பயப்பட வேண்டாம்.
I will make him go back to his land.
அவன் தன்னுடைய தேசத்துக்கு போக முடியாது நான் அவனை போக வைப்பேன்.
And God did that.
தேவன் அதை சொன்னார் செய்தார்.
Then the king of Assyria came back and sent a letter, a threatening letter to Hezekiah.
அதற்கு பிறகு எசேக்கியாவிடத்தில் ஒரு மிரட்டல் கடிதத்தை அனுப்புகிறான்.
Now he knew.
இப்பொழுது அவனுக்கு தெரிந்து விட்டது.
No use bribing him and all. I give up those worldly methods.
உலக வழிகள் எல்லாம் இப்பொழுது விட்டு விட்டான். பரிதானம் கொடுப்பதில்லை. நான் இப்போது தேவனை தேடட்டும்.
He began to see God.
அவன் தேவனை தேடினான்.
He took the letter before the Lord.
அந்த மிரட்டல் கடிதத்தை தேவனுக்கு முன்பாக கொண்டு சென்றான்.
A very difficult or threatening letter someday.
சில சமயத்திலே உங்களுக்கு ஒரு நாளிலே ஒரு மிரட்டல் கடிதம் வருகிறது.
Anybody.
யாரிடத்திலிருந்தாகிலும்.
This is what you should do.
இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும்.
Go and kneel down before the Lord.
தேவனுக்கு முன்பாக போய் முழங்கால் படியுங்கள்.
14
வசனம்.
Spread out your letter before the Lord.
தேவனுக்கு முன்பாக அந்த லெட்டரை நீங்கள் விரித்து காண்பித்து ஜெபியுங்கள்.
Lord, please help me.
ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும்.
And the Lord will answer prayer like he answered Hezekiah.
எசேக்கியாவுக்கு பதில் கொடுத்த அதே தேவன் உங்களுக்கும் பதில் கொடுப்பார்.
And we read later on.
பிறகு நாம் வாசிக்கிறோம்.
That night.
அந்த இரவு.
In verse 35 of chapter 19.
19 அதிகாரம் 35 வசனம்.
One angel went out and one night killed 185,000 Assyrians.
ஒரு அன்று ராத்திரியிலே ஒரு தூதன் போய் 185,000 அசிரியர்களை கொன்றான்.
The king of Assyria ran away.
அசிரியா ராஜா ஓடி போய் விட்டான்.
So that's how God can protect his people. There's no need to bribe them.
ஆகவே யாருக்கும் நாம் பரிதானம் கொடுக்க தேவையில்லை, லஞ்சம் கொடுக்க தேவையில்லை. இப்படி தேவனமே
பாதுகாப்பார். இன்னொரு
பிரச்சனையை எசேக்கியா சந்தித்தார்.
He became sick.
அவன் வியாதிப்பட்டான்.
In chapter 20.
20 அதிகாரம்.
The Lord said, now set your house in order, you're going to die.
நீ மரிக்க போகிறாய், ஆகவே உன்னுடைய வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்து.
He began to cry and weep again.
எசேக்கியா மிகவும்மாய் அழ ஆரம்பித்தான்.
You know when God tells you it's time for you to go.
நீ போக வேண்டும் என்று தேவன் சொல்லும்போது
leave the earth.
இந்த பூமியை விட்டு கடந்து போகும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் போவது நல்லது.
Don't try to extend your life beyond what God wants you to live on this earth.
பூமியில் எவ்வளவு நாட்கள் தேவன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை விட அதிகமாக வாழ வேண்டும் என்று என்ன
வேண்டும். But he prayed, Lord, please extend my life.
ஆனாலும் ஆண்டவரே என் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று
கேட்கிறார். Many times God gives people their request, but they suffer in some way as a result of it.
அநேக சமயங்களிலே தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு செவி கொடுத்து விடுகிறார். ஆனால் அதனுடைய விளைவாக சில சமயத்திலே பாடுபடுகிறார்.
God's will is always the best.
எப்பொழுதுமே தேவ சித்தம் தான் மென்மையானது.
God said, okay, I'll add 15 years to your life.
சரி, உன்னுடைய ஆயுசு நாட்களிலே 15 ஆண்டுகளை கூட்டுகிறேன் என்று சொல்கிறார்.
And in those 15 years,
அந்த 15 ஆண்டுகளிலே
Hezekiah had a son.
எசேக்கியாவுக்கு ஒரு மகன் பிறந்தான்.
Called Manasseh.
அவன் பெயர் மனாசே.
We know that from chapter 21 verse 1.
21 அதிகாரம் 1 வசனத்தில் அதை பார்க்கிறோம்.
After Hezekiah died,
எசேக்கியா மரித்த பிறகு
his 12-year-old son,
அவனுடைய 12 வயது மகன்,
was born during this 15 year extension.
ஆண்டவர் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்த அந்த 15 ஆண்டுகளிலே பிறந்தவன்.
Manasseh became king and reigned for 55 years.
மனாசே ராஜாவாய் மாறி 55 ஆண்டுகள் அரசாண்டான்.
He was the most wicked king that Israel almost that Judah ever saw.
யூதா பார்த்ததிலேயே மிகவும் துன்மார்க்கமான ராஜாவாய் மனாசே இருக்கிறான்.
It says in verse 21:16 he did such evil in the sight of the Lord.
21:16 கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார் என்று
வாசிக்கிறோம். He would never have been born if Hezekiah had not asked for that extension.
எசேக்கியா ஆயுசு நாட்களை கூட்டி கேட்காமல் இருந்திருந்தால் மனாசே பிறந்திருக்க மாட்டான்.
One more thing I want to mention about Hezekiah.
எசேக்கியாவை குறித்து இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
When he was sick,
அவன்
வாதிப்பட்டபொழுது
அவன் குணமாக்கப்படுவான் என்று தேவன் ஒரு அடையாளத்தை காண்பித்தார்.
The sun went back 10 degrees in the sky.
சூரியனானது 10 பாகை கீழே சென்றது.
You read that in chapter 20 verse 9 and 10.
20 அதிகாரம் 9-10 வசனங்களை அதை வாசிக்கிறோம்.
People all over the world saw this miracle.
இந்த அற்புதத்தை உலகம் முழுவதிலும் இருந்து ஜனங்கள் பார்த்தார்கள்.
They came to Hezekiah and said, "Are you the cause of this miracle?"
எசேக்கியாவை பார்த்து, நீதான் இந்த அற்புதத்தின் நீ ஆரம்பமாய் இருக்கிறாயா?
Hezekiah was proud.
எசேக்கியா நான் தான் காரணமாக இருந்தேன் என்று சொல்லி பெருமைப்படுகிறார்.
தன்னுடைய
ஐஸ்வர்யத்தை எல்லாவற்றையும் காண்பிக்கிறான். புத்தியனமாய்
Pride makes a man foolish.
பெருமையானது ஒரு மனிதனை புத்தியனமாய் மாற்றுகிறது.
Isaiah came and told him.
ஏசாயா வந்து சொன்னான்.
You showed all this to the king of Babylon.
நீ பாபிலோன் ராஜாவுக்கு இவைகளெல்லாம் காண்பித்தாயா?
You're going to lose everything.
எல்லாவற்றையும் நீ இழக்கப் போகிறாய்.
And then we read in the remaining chapters of some very bad king like Manasseh.
மீதியுள்ள அதிகாரங்களிலே மனாசேவை போல மோசமான ராஜாக்களை குறித்து வாசிக்கிறோம்.
And Josiah, who was a good king for a while,
பிறகு யோசியா கொஞ்ச நாட்கள் நல்ல ராஜாவா இருந்தான்.
We read about him, he did right in the sight of the Lord, but
அவன் கர்த்தருடைய பார்வையில் நலமானதை செய்தான்.
And then later on in chapter 24 and 25 you read how Nebuchadnezzar comes and captures Judah and takes them to Babylon.
24-25 அதிகாரங்களிலே நேபுகாத்நேச்சார் அங்கே வந்து அவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு பாபிலோனுக்கு எடுத்துச் செல்கிறதை பார்க்கிறோம்.
Because Judah never learned the lessons they should have learned from the failure of their sister Israel.
தங்களுடைய சகோதரியாக இஸ்ரவேலுடைய வீழ்ச்சியிலிருந்து அவர்கள் பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை.
You know, when something bad happens to some other people of God,
தேவ ஜனங்கள் யாரோ ஒரு சிலருக்கு ஒரு கெட்ட காரியம் நடக்கும் போது
God falls away.
ஒரு தேவ மனிதன் விழுகிறான் என்று வைத்துக் கொள்வோம்.
You need to find out why did he fall away?
ஏன் அவன் விழுந்தான் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும்.
Not for gossip.
புறங்கூறுவதற்காக அல்ல.
Avoid it yourself.
நீங்களாகவே அதை தவிர்ப்பதற்காக.
When you study the failure of other movements of God,
தேவன் ஆரம்பித்த அநேக இயக்கங்கள் வீழ்ச்சியடைந்ததனுடைய காரணங்களை நீங்கள் படிக்கும்போது அதனுடைய காரணங்களை பாருங்கள்.
You won't make the same mistake yourself.
அதே தவறை நீங்கள் செய்யாமல் இருப்பீர்கள்.
But Judah never learned from the failures of Israel.
ஆனால் யூதா இஸ்ரவேலுடைய வீழ்ச்சியிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளவே இல்லை.
So about 130 years after Israel was captured,
இஸ்ரேல் சிறைபிடிக்கப்பட்ட பிறகு 130 ஆண்டுகளுக்குள்ளாக
Judah also went into captivity.
யூதாவும் சிறைபிடிக்கப்பட்டது.
That need not have happened.
அது நடந்திருக்க தேவையில்லை.
If they had learned a lesson from the failure of their sister Israel.
அவர்கள் மட்டும் இஸ்ரவேலிடத்திலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டிருப்பார்களேயானால்.
God spoke to Judah many times through many prophets.
அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் யூதாவினிடத்தில் பேசியிருக்கிறார்.
Habakkuk,
Zephaniah,
Jeremiah,
Jeremiah,
all these people prophesied to Judah.
இவர்கள் எல்லாருமே யூதாவுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார்கள்.
And said, learn a lesson from what happened to your sister Israel.
உன்னுடைய சகோதரியாக இஸ்ரவேல் இடத்திலிருந்து நீ பாடத்தை கற்றுக்கொள்.
But they did not listen.
ஆனால் அவர்கள் கவனிக்கவில்லை.
They were proud.
அவர்கள் பெருமையுள்ளவர்களாக இருந்தார்கள்.
No, that won't happen to us.
அது உங்களுக்கு நடக்காது என்று சொன்னார்கள்.
And the same thing happened to them.
அதே காரியம் இவர்களுக்கும் நடந்தது.
Church history is full of many examples like this.
சபை சரித்திரமானது இப்படிப்பட்ட அநேக உதாரணங்களால் நிறைந்திருக்கிறது.
People who say, no, we're not like those people.
நாங்கள் அவர்களைப் போல இல்லை என்று சொல்கிறார்கள் ஜனங்கள்.
That failure will not touch us.
அந்த தோல்வி எங்களை தொடாது என்று சொல்கிறார்கள்.
And a few years later,
ஒரு சில ஆண்டுகள் கழிந்த பிறகு
exactly what happened to that group happens to this group.
அந்த குழுவுக்கு நடந்தது போல இந்த குழுவுக்கும் நடக்கிறது.
The same failure that happened to that servant of God happens to this servant of
God. அந்த தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த அதே வீழ்ச்சி இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது.
Because they don't listen to God's prophets.
ஏனென்றால் தேவ தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுப்பதில்லை.
God sends his prophets to warn us.
தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை நமக்கு எச்சரிப்பு கொடுக்க முடிய அனுப்புகிறார்.
Make the mistakes that other people have made.
மற்றவர்கள் செய்த அதே தவறை நாமும் செய்யாதிருக்க முடியாது.
A wise man learns from the mistakes of others.
ஒரு ஞானமுள்ள மனிதன் மற்றவருடைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறார்.
Judah was not wise.
யூதா ஞானமாய் இல்லை.
But you can be wise.
ஆனால் நீங்கள் ஞானமாய் இருக்க முடியும்.
Learn from the mistakes of others in the scriptures.
வேதத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களுடைய வீழ்ச்சியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
You don't have to make their failures.
அந்த வீழ்ச்சியை நீங்கள் கடந்து போக தேவையில்லை.
You don't have to go captive.
நீங்கள் சிறைப்பட்டு போக தேவையில்லை.
You can end your days with joy.
நீங்கள் இருக்கிற நாட்களை சந்தோஷமாய் கழிக்க முடியும்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.